டிரான்ஸ்வர்ல்ட் ரேடியோவின் காலை தமிழ் ஒலிபரப்பிற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம்.
அன்பர்களே, தேனிலும் இனிமையான வேதம், முத்துக்களை பார்க்கிலும் விலையேறப்பெற்ற வேதம், பாதைக்கு வெளிச்சம் காட்டும் வேதம், தித்திக்கும் இனிய வேதத்தை நீங்களும் ருசிக்க வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம்.
கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதரனே, சகோதரியே, வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சியை ஒவ்வொரு நாளும் நீங்கள் கேட்டு குறிப்பெடுத்து வருவதற்காக நன்றி கூறுகிறோம். இந்த நிகழ்ச்சிகளை குறித்து உங்களோடு பழகும் மற்றவர்களுக்கு நீங்கள் பகிர்ந்து கொடுப்பதை குறித்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்நாட்களிலே நாம் வெளிப்படுத்தின விசேஷத்தை ஒவ்வொரு பகுதியாக சிந்தித்து வருகிறோம். கடந்த நிகழ்ச்சியிலே வெளிப்படுத்தின விசேஷம் 6 அதிகாரத்தின் இறுதி பகுதியை சிந்தித்தோம். அது மட்டுமல்ல, 7 அதிகாரத்தின் முகவரியாக சில காரியங்களை நாம் சிந்தித்து வருகிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 6 அதிகாரத்திலே 7 முத்திரைகள் உடைக்கப்படுவதை பார்த்தோம். இதுவரையிலும் 6 முத்திரைகள் உடைக்கப்பட்டுள்ளது. இந்த 6 முத்திரைகளும் நியாய தீர்ப்பின் ஆரம்பமாக பூமியின் மேல் வர இருக்கின்ற 4 பெரும் துன்பங்களை அறிவித்தது. 5வது முத்திரை உடைக்கப்படும் பொழுது இரத்த சாட்சிகளாக மறித்த பெருந்திரள் கூட்டமான மக்களை கண்டோம். 6வது முத்திரை உடைக்கப்படும் போது மகா உபத்திரவத்தின் காலத்திலே தேவனற்ற இந்த உலகத்தின் மீது ஏற்பட போகும் அடையாளங்களை குறித்து பார்த்தோம். இந்த குறிப்பிட்ட காலங்களிலே சபை என்பது சபை என்ற பெயரால் குறிப்பிடப்படவே இல்லை. ஏனென்றால் யோவான் இப்பொழுது இந்த பூமியிலே நேரிடப் போகின்ற காரியங்களை குறித்து எழுதி கொண்டிருக்கிறார். இந்த குறிப்பிட்ட காலகட்டத்திலே சபை இந்த உலகத்திலே இல்லை. தான் கண்டவைகளை எழுதும்படியாக யோவானுக்கு கூறப்பட்டது. யோவான் கிறிஸ்துவின் மகிமையான காட்சியை கண்டான். பின்பு இருக்கிறவைகளை எழுதும்படியாக கூறப்பட்டது. வெளிப்படுத்தின விசேஷம் 2:3 சபையே கருப்பொருளாக இருந்தது. எபேசியில் உள்ள சபை, சிமிர்னாவில் உள்ள சபை, பெர்கமுயில் உள்ள சபை, தியேத்ராவில் உள்ள சபை போன்றவை. ஆனால் 7 சபைகளுக்கு எதுவும் கூறப்படவில்லை. ஏனென்றால் சபை இந்த பூமியில் இல்லை. வெளிப்படுத்த விசேஷம் 4:5 சபையை பரலோகத்திலே பார்த்தோம். ரகசிய வருகையிலே சபை எடுத்துக் கொள்ளப்பட்டது. சபை ஏன் மகா உபத்திரவ காலத்திற்குள் செல்லவில்லை என்பதை குறித்து பின்னாலே பார்ப்போம். இந்த வேளையிலே பூமியின் ஜனத்தொகையிலே 1/4 நியாய தீர்ப்பினால் அழிக்கப்பட்டுவிட்டது, மரணத்தினால் அழிக்கப்பட்டுவிட்டது. மகா உபத்திரவத்தின் ஒரு பகுதிக்குள் சபை சென்றாலும் அதனால் வேத சாஸ்திரத்தில் பிரச்சனை ஏற்படும். இப்பொழுது கருத்து மாறிவிட்டபடியால் நாம் சபையை தவிர மற்ற காரியங்களை குறித்து பேசுகிறோம். 7 முத்திரைகளையுடைய புஸ்தகம் 1 நமக்கு அறிமுகப்படுத்தப்பட்டது. அதன் முத்திரைகள் ஒவ்வொன்றாக உடைக்கப்பட்டது. இதற்கு முந்தைய அதிகாரம் வரையிலும் 6 முத்திரைகள் உடைக்கப்பட்டது. 4 குதிரை வீரர்கள் மகா உபத்திரவ காலத்தை அறிமுகப்படுத்தினார்கள். 7 முத்திரைகளும் மொத்தத்தில் 7 வருடங்களை குறிப்பிடுகின்றது. கடைசி முத்திரையான 7 முத்திரை மகா உபத்திரவ காலத்தின் கடைசி 3.5 குறிப்பிடுகிறது. இந்த வேளையிலே பூமியின் ஜனத்தொகையில் 1/4 நியாய தீர்ப்பினாலே மரணத்தால் அழிக்கப்பட்டுவிட்டது. வெளிப்படுத்தின விசேஷத்தை படிக்கிறவர்கள் இந்த குறிப்பிட்ட காலத்தை கடந்து செல்வது மிகவும் கடினம் என்பதை உணர்வார்கள். குறிப்பாக தேவனிடமாக திரும்பி கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவருக்காக உறுதியாக நிற்கின்றவர்களுடைய நிலையை குறித்து அவ்வாறு யோசிப்பார்கள். இந்த காலத்திலே விசுவாசிகள் கிறிஸ்துவுக்காக உறுதியாக நிலைத்து நிற்க முடியுமா? யோவான் தன் பின்பற்றப் போகின்ற மற்றொரு தத்துவத்தை இங்கே குறிப்பிடுகிறார். ஏனென்றால் வெளிப்படுத்தின விசேஷத்தை நாம் படிக்கும்பொழுது நமக்கு பிரச்சனை ஏற்படும் என்பதை அவர் அறிந்திருக்கிறார். எனவே நமக்கு அதனை மிகவும் லகுவாக்கி கொடுத்திருக்கிறார். யோவான் 7 தொடர்களாக கூறுகிறார். ஆனால் அதனை அவர் செயல்படுத்தும் முறையை நாம் கவனிக்க வேண்டியது முக்கியமானது. முத்திரைகளை உடைப்பதிலிருந்து கோப கலசங்கள் வரையிலுமாக ஒரு அமைப்பை பின்பற்றுகிறார். ஒவ்வொன்றின் 6-7 இடையில் சம்பந்தமில்லாத ஒன்று இடைச்செருகலாக செருகப்படுவது போன்று காணப்படுகிறது. ஆனால் அது தெளிவாக காரணம் கூறப்பட்ட ஒரு காரியமாகும். அது செயலை விளக்கமாக கூறி சில குறிப்பிட்ட கேள்விகளுக்கும் பதில் கூறுகிறது. இதைத்தான் வெளிப்படுத்தின விசேஷம் 7 நாம் பார்க்கப் போகிறோம். இவ்விதமாக விளக்கம் கூறும் இடைவேளையை 7 எக்காலங்கள், 7 தூதர்கள், 7 கோப கலசங்கள் ஆகியவற்றிலே காணலாம். வெளிப்படுத்தின விசேஷத்தின் இந்த பகுதி முழுவதிலும் நாம் பாதை தவறிவிடாதபடி யோவான் இந்த தத்துவத்தை உபயோகிப்பதை பார்க்கலாம். அப்படியானால் இந்த காலத்தில் தேவனிடமாக திரும்புகின்ற மக்களின் நிலை என்ன என்பதை பற்றி ஒரு கேள்வி எழும்புகிறது இல்லையா? பரிசுத்த ஆவியானவர் தேற்றரவாளன் இந்த பூமியிலிருந்து நீக்கப்பட்டுவிட்டார். அவர் சபையை கிறிஸ்துவிடம் சமர்ப்பிக்கும்படியாக சென்றுவிட்டார். பரிசுத்த ஆவியானவர் இன்றி யாரும் தேவனிடத்திலே திரும்புவதில்லை என்பதால் இந்த காலங்களில் ஜனங்கள் தேவனிடமாக திரும்புவதில்லை. பரிசுத்த ஆவியானவர் இந்த உலகத்தை விட்டு சென்று விடுவார் என்பதில்லை, இங்குதான் இருப்பார். ஆனால் அவர் பொல்லாப்பை தடுப்பதில்லை. கிறிஸ்துவின் சரீரம் என்று அழைக்கப்படுகின்ற விசுவாசிகளின் சரீரமாகிய சபையை ஏற்படுத்தும்படிக்கே பரிசுத்த ஆவியானவர் பெந்தேகோஸ்தே நாளில் இறங்கி வந்தார். சபை இந்த பூமியில் நின்று எடுத்துக் கொள்ளப்பட்ட பின்பு பரிசுத்த ஆவியானவரின் இந்த ஊழியம் முடிவடைந்து விடுகிறது. அந்நாட்களிலே பொல்லாப்பை தடுப்பது பரிசுத்த ஆவியானவரின் கிரியைகளில் ஒன்றாக இருக்கும். சாத்தானின் கட்டுப்பாட்டிற்குள் சாத்தானால் குருடாக்கப்பட்டிருக்கும் இந்த உலகத்தில் சுவிசேஷம் செல்வதற்காக பரிசுத்த ஆவியானவர் பொல்லாப்பை தடுப்பவராக செயல்பட வேண்டியது அவசியமானதாக இருந்தது. பொல்லாப்பை பின்னோக்கி தள்ளவில்லை என்றால் சுவிசேஷம் முன்னோக்கி செல்ல முடியாது. தேவனுடைய வார்த்தைகளை அறிவிப்பதற்கு ஏற்படுகின்ற பல தடைகளை நாம் பார்க்கிறோம். போதகர் மகி வேதம் கற்றுக் கொடுக்கின்ற வானொலி நிகழ்ச்சிகளிலே தனக்கு ஏற்பட்ட அனுபவங்களை கூறியிருக்கிறார். வானொலி மூலமாக வேதம் கற்றுக் கொடுக்கும் நிகழ்ச்சி 2 எவ்வித தடங்களுமின்றி நன்றாக செயல்பட்டதாம். பின்னர் பல பிரச்சனைகள் ஏற்பட்டது. போதகர் மகி சுகவீனமாக படுத்துவிட்டார். இன்னும் பல சம்பவங்கள் இடம்பெற்றது. பின்பு ஒரு வழியாக சமநிலைக்கு வந்து சுற்றி நடப்பது என்ன என்பதை பார்த்தபோது பகைவன் வெகு தீவிரமாக செயல்பட்டுக் கொண்டிருந்தான். பொல்லாப்புகளை தடை செய்கின்ற பரிசுத்தாவியானவர் மாத்திரம் செயல்படவில்லை என்றால் சாத்தான் காட்சியை விட்டு நீங்கியிருக்கவே மாட்டான் என்று அவர் கூறியிருக்கிறார். பிரியமானவர்களே, மகா உபத்திரவ காலத்திலே தீமைகளை பரிசுத்தாவியானவர் தடை செய்யாத போது ஜனங்கள் ரட்சிக்கப்படுவதில்லை. மகா உபத்திரவத்தின் நாட்கள் சாத்தானின் நாட்கள். அந்நாட்கள் அவன் தான் விரும்பியபடியெல்லாம் செயல்பட அவனுக்கு சுதந்திரமாக கொடுக்கப்பட்ட நாட்கள். ஏன் தேவன் இதனை அனுமதித்தார் என்பதை நாம் பார்க்கப் போகிறோம். அது கிறிஸ்துவை புறக்கணிக்கும் உலகம் என்று தேவனால் தீர்ப்பு கூறப்பட்ட காலம். எனவே மகா உபத்திரவத்தின் காலத்தில் ஒருவரும் ரட்சிக்கப்படுவதில்லை. உலக சரித்திரத்தின் வேறு எந்த 7 வருடங்களை காட்டிலும் இந்த மகா உபத்திரவத்தின் 7 வருடங்களில்தான் அநேகர் ரட்சிக்கப்படுவார்கள். இது எவ்விதமாக இடம்பெறப் போகிறது என்பதை வெளிப்படுத்தின விசேஷம் 7 அதிகாரம் நமக்கு தெரிவிக்கின்றது. சபையானது இந்த உலகத்திலிருந்து எடுத்துக் கொள்ளப்பட்ட பின்பு பெந்தேகோஸ்தே நாளுக்கு முன்பாக பரிசுத்தாவியானவர் எவ்விதமாக இந்த உலகத்தில் இருந்தாரோ அப்படியே இருப்பார். அதாவது பழைய ஏற்பாட்டில் தேவனுடைய ஆவியானவர் மக்களின் இருதயங்களிலும் வாழ்க்கையிலும் கிரியை செய்ததை பார்க்கிறோம். பலர் தேவனிடமாக திரும்பினார்கள். ஆனால் தேவன் பொல்லாப்புகளை தடுக்கவோ அல்லது ஞானஸ்நானம் கொடுத்து அவர்களை சபையாக சேர்த்துக் கொள்ளவோ இல்லை. சிருஷ்டிப்பின் நாள் முதல் செய்து வருகின்ற இந்த பணியை பரிசுத்தாவியானவர் தொடர்ந்து நிறைவேற்றுவார். அதியாகமம் 1:2 வசனத்தில் என்ன பார்க்கிறோம்? தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார் என்று பார்க்கிறோம். ஆம், தேவ ஆவியானவர் ஆதியில் இருந்தது போலவே இன்றும் சபையானது இந்த பூமியில் இருந்து எடுத்துக் கொள்ளப்பட்ட பின்பும் அசைவாடி கொண்டிருப்பார். இப்பொழுது இந்த காலகட்டத்திலே அவர் அசாதாரணமான ஒரு சிறப்பு பணியில் ஈடுபடுவார். அந்த நிகழ்ச்சி என்ன என்பதை யோவான் நமக்கு இப்பொழுது அறிவிக்கப் போகிறார். 6 முத்திரையை உடைத்து பின்னர் 7 முத்திரையை உடைப்பதற்கு இடையிலே இந்த இடை செருகலுக்கான காரணம் என்ன என்பதை வெளிப்படுத்தின விசேஷம் 7:3 வசனங்களிலே நாம் பார்க்கலாம். கவனியங்கள் வாசிக்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 7:1 வசனம். இவைகளுக்கு பின்பு பூமியின் 4 திசைகளிலும் 4 தூதர்கள் நின்று பூமியின் மேலாவது சமுத்திரத்தின் மேலாவது ஒரு மரத்தின் மேலாவது காற்று அடியாதபடிக்கு பூமியின் 4 காற்றுகளையும் பிடித்திருக்க கண்டேன். இங்கே இவைகளுக்கு பின்பு என்பது வெளிப்படுத்தின சேஷம் 6 கூறிய 4 குதிரைகளின் மேல் ஏறியிருக்கிறவர்கள் குறித்த பயங்கரமான நியாய தீர்ப்புக்கு பின்பு என்பதாகும். 4 குதிரைகள் மேல் ஏறியிருக்கிறவர்களை பற்றிய காட்சியில் மகா உபத்திரவம் பற்றிய பொதுவான ஒரு காட்சியை பார்த்தோம். இப்பொழுது அவைகள் விவரமாக நமக்கு தெரிவிக்கப்படுகிறது. இவைகளுக்கு பின்பு பூமியின் 4 திசைகளிலும் 4 தூதர்கள் நின்று என்று வாசிக்கிறோம். வடக்கு திசையில் ஒரு தூதனும், கிழக்கு திசையில் ஒரு தூதனும், தெற்கு திசையில் ஒரு தூதனும், மேற்கு திசையில் ஒரு தூதனுமாக நிற்கிறார்கள். அது மட்டுமல்ல, பூமியின் மேலாவது சமுத்திரத்தின் மேலாவது ஒரு மரத்தின் மேலாவது காற்று அடியாதபடிக்கு பூமியின் 4 காற்றுகளையும் பிடித்திருக்க கண்டேன் என்று வாசித்தோம். இவைகள் நியாய தீர்ப்பின் காற்றுகள். தேவன் தனது நியாய தீர்ப்பிற்கு காற்றுகளை உபயோகித்து அவைகளை கட்டுப்படுத்துகிறார். அக்கினியே, கல்மலையே, உறைந்த மலையே, மூடு பனியே, அவர் சொற்படி செய்யும் பெருங்காற்றே என்று 148 சங்கீதம் 8 வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். இந்த நியாய தீர்ப்புகளின் நிமித்தமாக பெரும் திரளான மக்கள் தேவனிடமாக திரும்புவார்கள். அதே வேளையில் இந்த நியாய தீர்ப்புகளின் நிமித்தமாக பலர் தேவனுக்கு விரோதமாகவும் எழும்புவார்கள். இது சூரியனின் ஒளிக்கதிர்கள் களிமண்ணின் மீதும் மெழுகின் மீதும் படுவது போன்றதாக இருக்கிறது. சூரிய ஒளிக்கதிர்கள் களிமண்ணை இறுகவும் மெழுகை ஊறுகவும் செய்யும். தேவனின் நியாய தீர்ப்பும் அப்படியே இருக்கிறது. விசுவாசிகளின் வாழ்க்கையிலும் உபத்திரவங்கள் நேரிடும்போது அது அவர்களை இன்னமும் தேவனுக்கு அருகிலே நெருங்கி சேரும்படியாய் செய்கிறது, அல்லது அவர்கள் தேவனை விட்டு முழுவதுமாக விலகி விடும்படியாய் செய்கிறது. தன் பிள்ளைகள் இன்னமும் நெருக்கமாக தன்னை கிட்டிச் சேர வேண்டும் என்றே தேவன் உபத்திரவங்களை அனுமதிக்கிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, நீங்கள் ஆண்டவரை அறிந்த ஒருவராயிருந்தும் உங்களுக்கு வரும் நெருக்கங்களை குறித்து நீங்கள் வேதனைப்படாமல் ஆண்டவருடைய பாதத்திலே உங்களுடைய வாழ்க்கையிலே சரி செய்ய வேண்டிய காரியங்களை சரி செய்யும்படியாய் அவர் எதிர்பார்க்கிறார். இன்னும் அதிகமாக நீங்கள் அவரை கிட்டி சேர வேண்டும் என்றே அவர் உங்களை எதிர்பார்த்து நிற்கிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 5:24 வசனத்திலே, என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, அவன் ஆக்கினை தீர்ப்புக்குட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்குட்பட்டிருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். அருமையான சகோதரனே, அருமையான சகோதரியே, மகா உபத்திரவம் ஒரு நியாய தீர்ப்பு. சபை அதற்குள்ளே பிரவேசிக்கிறதில்லை. பிலதெல்பியா சபைக்கு எழுதும் பொழுது, பூச்சக்கரத்தின் மீது வரும் சோதனை காலத்திற்கு உன்னை தப்புவித்துக் கொள்வேன் என்று கூறுகின்றார். சோதனை காலம் என்று மகா உபத்திரவத்தின் காலத்தையே இயேசு கிறிஸ்து குறிப்பிட்டிருக்கிறார். இப்பொழுது வெளிப்படுத்தின சேஷம் 7:2-3 வசனங்களை வாசிக்கிறேன். ஜீவனுள்ள தேவனுடைய முத்திரை கோலையுடைய வேறொரு தூதன் சூரியன் உதிக்கும் திசையிலிருந்து ஏறி வர கண்டேன். அவன் பூமியையும் சமுத்திரத்தையும் சேதப்படுத்துகிறதற்கு அதிகாரம் பெற்ற அந்த 4 தூதரையும் நோக்கி, நாம் நமது தேவனுடைய ஊழியக்காரரின் நெற்றிகளில் முத்திரை போட்டு தீருமளவும் பூமியையும் சமுத்திரத்தையும் மரங்களையும் சேதப்படுத்தாதிருங்கள் என்று மகா சத்தமிட்டு கூப்பிட்டான். இங்கே வேறொரு தூதன் என்பது 5வது தூதனாகும். இந்த தூதன் மற்ற 4 தூதரை காட்டிலும் உயர் நிலையில் இருப்பவன். ஏனென்றால் இந்த 5வது தூதன் மற்ற 4 தூதர்களுக்கும் கட்டளை கொடுக்கிறான். தானியேலின் தீர்க்கதரிசன புத்தகத்திலும் எபேசியருக்கு எழுதிய நிருபத்திலும் நாம் பார்ப்பது போன்று தூதர்கள் தரவாரியாக பிரிக்கப்பட்டிருக்கிறார்கள். நல்ல தூதர்களும் உண்டு, தீய தூதர்களும் உண்டு. சாத்தான் தனது பிசாசு ராஜ்யத்தை சிறப்பாக நிர்வகித்திருக்கிறான். தேவனும் தனது தூதர்களை தரம் பிரித்து ஒழுங்குபடுத்தி வைத்திருக்கிறார். இந்த தேவதூதன் மற்ற 4 தூதர்களுக்கும் கட்டளை கொடுக்கிறான். கவனியுங்கள், மகா சத்தமிட்டு கூப்பிட்டான் என்று வாசிக்கிறோம். பூமியின் மீது பயங்கரமான அஞ்சத்தக்க நியாய தீர்ப்பு ஏற்பட போகிறது என்பதை இது தெரிவிக்கிறது. பூமியின் மீது வர இருக்கின்ற கோபாக்கினையின் நாளுக்கென்று இவைகள் யாவும் ஆயத்தமாக வைக்கப்பட்டிருக்கிறது. ஏனெனில் உலகம் உண்டானது முதல் இதுவரைக்கும் சம்பவித்திராததும் இனிமேலும் சம்பவியாததுமான மிகுந்த உபத்திரவம் அப்பொழுது உண்டாயிருக்கும். அந்நாட்கள் குறைக்கப்படாதிருந்தால் ஒருவனாயிலும் தப்பி போவதில்லை. தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் நிமித்தமோ அந்த நாட்கள் குறைக்கப்படும் என்று மத்தேயுவின் சுவிசேஷம் 24:21-22 வசனங்களிலே வாசிக்கிறோம். ஆம், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் நிமித்தமாக இந்த நாட்கள் குறைக்கப்படும். அவர்களுடைய நெற்றிகளின் மீது போடப்பட்ட முத்திரை என்பது என்ன? இதற்கு சரியான பதிலை உறுதியாக கூற முடியாது. சில யோசனைகள் வேண்டுமென்றாலும் நாம் கூறலாம். அந்த அடையாளம் என்ன என்பது வேதாமத்தில் குறிப்பிடப்படவில்லை. அந்த அடையாளம் என்ன என்பதை சபை அறிந்து கொள்ள வேண்டிய அவசியமும் இல்லை. முத்திரை போடப்படும் என்பது மாத்திரம் கூறப்பட்டுள்ளது. அந்திகிறிஸ்துவின் அரசாட்சியில் மிருக சின்னம் பொறிக்கப்படவில்லை என்றால் வர்த்தகம் செய்ய முடியாது என்பதை மாத்திரம் அறிந்திருக்கிறோம். தேவனுடைய இந்த முத்திரை மிருகத்தின் முத்திரைக்கு எதிரானதாக இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளின் வாழ்க்கையில் காணப்படுகின்ற ஆவிக்குரிய அடையாளமாகும். அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். இதுவே அடையாளம். இந்த காலத்தில் தேவனற்றவர்கள் தேவனற்றவர்களாகவே இருப்பார்கள். 7வது முத்திரை உடைக்கப்படுவதற்கு முன்பாக இடையிலே இந்த பகுதி கொடுக்கப்பட்டுள்ளது. 5வது தூதன் மற்ற தூதர்களை காட்டிலும் உயர் பதவியில் இருப்பவன் என்பதனால் மற்ற 4 தூதர்களையும் நியாய தீர்ப்பின் காற்றுகளை, மகா உபத்திரவ காலத்தின் காற்றுகளை உறுதியாக பிடித்துக் கொள்ளும்படி கூறுகிறான். ஏனென்றால் தேவனுடைய ஊழியக்காரர்கள் அனைவரும் முத்திரிக்கப்பட வேண்டும். 2 பிரிவினர் முத்திரை போடப்பட வேண்டும். இஸ்ரவேல் தேசத்தின் மத்தியிலிருந்து ஒரு கூட்டத்தாரும் புரஜாதிகளின் மத்தியிலிருந்து ஒரு கூட்டத்தாரும் முத்திரிக்கப்பட வேண்டும். சபையானது இப்பொழுது கிறிஸ்துவுடன் புதிய எருசலேமில் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து தன்னுடையவர்களுக்காக ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ண போவதாக சொல்லியிருந்தார். இப்பொழுது அவர்களை இந்த பூமியில் நின்று பிரித்தெடுத்து தன்னுடன் வைத்துக் கொண்டார். வெளிப்படுத்தின விசேஷத்திலே இந்த பட்டணம் தேவனிடத்திலிருந்து இறங்கி வருகிறது என்று குறிக்கப்பட்டிருக்கிறது. இதை குறித்து நாம் பின்னாலே பார்ப்போம். முத்திரையிடப்பட்டவர்கள் மகா உபத்திரவ காலத்திற்குள்ளாக கடந்து செல்வார்கள் என்பதை உறுதிப்படுத்தவே 6வது முத்திரை உடைக்கப்பட்ட பின்பு 7வது முத்திரை உடைக்கப்படும் முன்பாக இந்த பகுதி இடையிலே கொடுக்கப்பட்டுள்ளது. முத்திரையிடப்பட்டவர்கள் மகா உபத்திரவ காலத்தின் உபத்திரவங்களின் மத்தியில் தேவனுக்கென்று உறுதியாக நிற்பார்கள் என்பதை ஆண்டவராய் இயேசு தெளிவாக கூறுகிறார். என்னை கேட்டுக் கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, அருமையான சகோதரியே, திருச்சபையானது பரலோகத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட பின்பு நடைபெறப்போகிற மகா உபத்திரவத்தின் கால குறிப்புகளை நாம் வாசித்தோம். இந்த நாட்களிலே எல்லாவற்றையும் ஆண்டவர் அதினதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்கிறார். மகா உபத்திரவம் இந்த உலகத்திலே ஆரம்பிக்கப்பட்ட பொழுதும் அவர் கண்டு பிரித்தெடுக்கப்பட்டவர்களாக முத்திரையிடப்பட வேண்டியவர்களை குறித்து அவர் ஜாக்கிரதை உள்ளவராய் சரியான நேரத்திலே அவர்களுக்கு முத்திரையிடும்படியாய் செயல்படுகிறார். இன்றும் நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் எந்தெந்த காரியங்களை எந்தெந்த நேரத்திலே செய்ய வேண்டும் என்று திட்டமிட்டிருக்கிறாரோ அதை நிச்சயமாகவே அவர் திட்டமிட்டபடி நடத்துவார். ஒருவேளை நம்மை சுற்றி நடைபெறுகிற காரியங்கள் நாம் நினைப்பது போல இல்லாவிட்டாலும் இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே ஆண்டவர் எப்படி செயல்படுவார் என்ற கேள்விக்குறி நம்முடைய உள்ளத்திலே வரும் காலங்களிலும் கூட அவர் செயல்பட வல்லமை உள்ளவராயிருக்கிறார். ஏனென்றால் எல்லா காரியங்களையும் அவர் தனது கரத்திலே வைத்திருக்கிறார். அருமையான சகோதரனே, சகோதரியே, உங்கள் வாழ்க்கையை குறித்து, உங்கள் வேலையை குறித்து, அல்லது உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை குறித்து, அவர்களுடைய எதிர்காலங்களை குறித்து நீங்கள் கலங்கிக் கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் கலங்காதிருங்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஏனென்றால் அவர் எல்லாவற்றையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்கிறார். எல்லாம் நமக்கு எதிராக இருக்கிறது என்பது போல நமக்கு தோன்றினாலும் அவர் செயல்படும் வண்ணமாக எந்தெந்த காரியங்களை தடுத்து நிறுத்த வேண்டுமோ அதை தடுத்து நிறுத்தி அவர் செயல்படுகிறவராயிருக்கிறார். அன்படினாலே அவரிடத்திலே விசுவாசமாயிருக்கிற நீங்கள் தொடர்ந்து விசுவாசமாயிருங்கள். நீங்கள் மனம் பதற வேண்டாம், நீங்கள் கலங்க வேண்டாம். அவர் இன்றைக்கும் ஜீவனுள்ளவராயிருக்கிறார். ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரமபிதாவே, இந்த திருச்சபையானது பூமியிலிருந்து பரலோகத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட பிறகும் நீர் செயல்படும் எல்லா காரியங்களையும் திட்டமிட்டு நீர் செயல்படுத்துகிறவராயிருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இன்றைக்கும் தங்கள் வாழ்க்கையிலே காரியங்கள் இப்படியா இருக்கிறதே என்று துக்கத்தோடு கவலையோடு இருக்கிற சகோதர சகோதரிகளுக்காக உங்களுடைய சமூகத்திலே கடந்து வருகிறோம் ஐயா. கர்த்தர் தாமே, அவருடைய சூழ்நிலைகளை பார்த்தவர்கள் கலங்கி போகாதபடி உண்மையிலே தொடர்ந்து விசுவாசம் உள்ளவர்களாய் இருக்க நீர் காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை சுற்றி நடைபெறும் காரியங்கள் எதுவும் உம்முடைய திட்டத்தை மாற்றி அமைக்காது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். யாராவது கண்ணீரோடு கவலையோடு இருப்பார்கள் என்று சொன்னால், ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்கிற கர்த்தர் என்பதை உணர்ந்து கொள்ளும் உணர்வுள்ள இதயத்தை இந்த நேரத்திலே தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்னாலை போல இனி உம்முடைய பிள்ளைகள் துக்க முகமாய் இல்லாதபடி கர்த்தர் எனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார் என்ற விசுவாசத்தோடு உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி விசுவாசத்திலே வல்லவர்களாய் மாற நீரே அருள் புரிய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் வாழ்க்கையை நீர் அறிந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் கடந்த காலத்தை நீர் அறிந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் எதிர்காலங்களையும் நீரே திட்டமிட்டு செயல்படுத்துகிறவராயிருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த நிகழ்ச்சியை கேட்கிற ஒவ்வொரு சகோதரனையும், ஒவ்வொரு சகோதரியையும், ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து தொடர்ந்து வழி நடத்த ஒப்புக் கொடுக்கிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.
பாதகன்கின்றிலை தீரையா கிருபாகரானின் பாடு நீந்தென்னை சேரையா பாதகன்கின்றிலை தீரையா கிருபாகரானின் பாடு நீந்தென்னை சேரையா தீதகற்ற வேசிரந்த இல்லாத இயேசுநாதரே
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, டி டபிள்யூ ஆர், தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94 42 25 26 27, மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585460406. எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. கர்த்தரை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். ஆமோஸ் 5:6. கர்த்தரை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். ஆமோஸ் 5:6.